SBS தமிழ். வணக்கம் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களே.
வணக்கம் செல்வி.
இன்று நாம் குடியுரிமை பற்றி பேசப் போகின்றோம். அதாவது அதற்கு எப்படி விண்ணப்பிப்பது, அதன் பரிசீலனை நடைமுறைகள் என்ன, அதில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போது நாம் எவ்வாறு அதற்கு தயாராக வேண்டும், மேலும் அதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொல்லுங்களேன்.
குடியுரிமை குறிப்பாக நீங்கள் 4 வருடம் இங்கே நிரந்தர வதிவிட விசாவில் இருந்திருந்தீர்கள் என்றால் 4 வருடங்கள் முழுமையாக முடிய வேண்டும். அதாவது இடையில் நீங்கள் ஒரு 18 நாள் எங்கேயாவது போய்விட்டு வந்தீர்கள் என்றால் அந்த குடியுரிமை அந்த 18 நாள் கழித்து தான் கிடைக்கும். அப்போ 4 வருடம் நீங்கள் கண்டினியூஸாக அதாவது தொடர்ந்து இருக்க வேண்டும். அதாவது இடையில் போயிருந்தால் கூட அந்த இடைப்பட்ட அந்த இங்கே இல்லாத நாட்களையும் சேர்த்து வரும் நாட்களின் கணக்கெடுப்பின் பின் தான் நீங்கள் அதற்கு தகுதி பெறுவீர்கள். தற்போது புதிய குடியுரிமை சட்டங்கள் வரப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் நடத்தும் பரீட்சையும் ஒன்று. அதாவது அவர்கள் குடியுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பித்ததுக்கு பிறகு அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களை ஒரு பரீட்சைக்கு அழைப்பார்கள். அந்த பரீட்சைக்கு நீங்கள் போகும்போது அதன்படி அவர்கள் உங்களை தீவிரவாதியாகவோ அல்லது நலத்திட்ட பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு எந்த விதமான சமூக பயணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவராகவோ இருப்பீர்கள் என்று கணித்தால் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. இது அந்த டோல் அல்லது வெல்ஃபேர் பேமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பவர்களை அந்த குடியுரிமை கொடுக்காமல் இருப்பதற்காக கொண்டு வரப்போகக்கூடிய ஒரு திட்டமாகும். அந்த பரீட்சையில் குறிப்பாக அது வந்து உங்களுடைய ஆங்கில புலமையையும் ஒரு அளவுக்கு பேசக்கூடியவர்களா என்பதையும் ஆஸ்திரேலிய சமூகம் பற்றிய உங்களுடைய புரிந்துணர்வையும் தீர்மானிப்பதாகவே அந்த பரீட்சை இருக்கும். அதில் நீங்கள் சித்தி பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஆனால் தற்போது கொஞ்ச காலமாக 2017 உங்களுடைய கிரிமினல் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய குற்றவியல் அந்தஸ்து எப்படி இருக்கின்றது என்று பார்த்து நீங்கள் ஏதும் குற்றம் புரிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவது நிறுத்தப்படுகின்றது.
சரி, அதை பற்றி நாங்கள் விளக்கமாக தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக குடியுரிமைக்கு விண்ணப்பித்த பிறகு இடம்பெறும் அந்த பரிசீலனை நடைமுறைகளை சொல்லுங்களேன். முதலில் என்ன நடக்கும், அதன் பிறகு என்ன நடக்கும், அவைகளை சொல்லுங்களேன்.
முதல்ல நீங்க விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்துல வந்து கேட்கிற எல்லா கொலம் எல்லா பாக்ஸஸ்லையும் நீங்கள் சரியான பதிலை, உண்மையான பதிலை, நேர்மையான பதிலை எதையும் ஒளிவு மறைவின்றி எழுத வேண்டும். அண்மையில் ஒருவர் எதுவும் கிரிமினல் ஒஃபென்ஸ் இருக்கின்றதா என்று கேட்கும் அந்த கொலம் அதில் அவர் இல்லை என்று போட்டுவிட்டார். அதற்கு பிறகு அவர்கள் கட்டாயம் அதை வந்து அவர்கள் தோண்டி துருவி ஆராய்வார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரே ஒரு கிரிமினல் இது மிட் ரேஞ்ச், அதாவது ஒரு மிதமாக குடித்து விட்டு ஓட்டினதற்காக 5 வருடத்திற்கு முன்பு அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதை கொண்டு அவர்கள் திருப்பி எழுதியிருந்தார்கள். அதாவது குடியுரிமை திணைக்களத்திலிருந்து ஏன் உங்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க வேண்டும், இப்படி ஒரு குற்றத்தை வைத்து கொண்டு நீங்கள் இதை சொல்லவில்லை, இந்த 2 காரணங்களுக்கும் உங்கள் விளக்கங்களை 22 நாட்களுக்குள் எழுதி அனுப்புங்கள் என்று. அப்போ அதற்குரிய அந்த சப்மிஷன் என்று சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் தெளிவாக எழுதி கொடுத்ததுக்கு பிறகு 1-3 மாத காலத்துக்குள் அவருக்கு குடியுரிமை கொடுத்தார்கள். அதனால் எப்போதும் அந்த விண்ணப்பத்தில் என்ன கேட்டாலும் அதை தவறாமல் எல்லா உண்மைகளையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தெளிவாகவும் குறிப்பிட வேண்டும். 1. 2. அதை செய்யாத பட்சத்தில் 2வது குற்றத்துக்கும் நீங்கள் ஆளாகின்றீர்கள். அதாவது அந்த குடியுரிமை பத்திரங்கள் எல்லாமே ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய அரசு சத்திய பிரமாண கடிதங்களாகும். அதில் சொல்லக்கூடிய ஒன்றுமே பொய்யாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்க வந்து ஒரு குற்றம் செய்துவிட்டு அந்த குற்றத்தை மறைத்த ஒரு குற்றத்தையும் சேர்த்து செய்கின்றீர்கள். அதனால் ஃபுல் அண்ட் ஃப்ரேங்க் டிஸ்க்ளோஷர் என்று சொல்லக்கூடிய முழுமையான நேர்மையான பதிவு அந்த பத்திரத்தில் இருக்க வேண்டும். 3வது, நீங்கள் தற்சமயம் அப்படி குடியுரிமை திணைக்களம் உங்களுக்கு ஒரு கடிதத்தை கேட்டு நீங்கள் வந்து ஒரு சப்மிஷன் என்று சொல்லக்கூடிய அதற்கான காரணங்களை கொடுக்கும் பட்சத்தில் 2-3 பேரிடமிருந்து நீங்கள் உங்களுடைய நன்னடத்தைக்கு சான்றிதழ் வாங்கும் போது அந்த நன்னடத்தை சான்றிதழ் வழங்குபவரிடமும் நீங்கள் செய்துள்ள எல்லா குற்றத்தையும் சொல்லி அந்த குற்றங்களை எல்லாம் அவருடைய கடிதத்தில் அந்த சத்திய பிரமாணத்தில் அவர் சேர்த்து தர வேண்டும். கேரக்டர் ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் விட்னஸ் லெட்டர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய நன்னடத்தைக்கு சான்றாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பத்திரங்களை நீங்கள் எடுக்க வேண்டும்.
தொடக்கத்தில் நீங்கள் கூறினீர்கள் சமீபத்தில் சில மாற்றங்கள் இந்த நடைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
2017 நிறைய பேருக்கு குடியுரிமை கிடைக்காமல், குறிப்பாக அகதிகளாக வந்தவர்கள் நிறைய பேருக்கு குடியுரிமை கிடைப்பதில் தாமதம் இருந்தது. இதற்கு காரணம் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அங்கிருந்து வரக்கூடிய போலீஸ் ரிப்போர்ட் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு கிடைக்காமல் இருந்தது, அல்லது கிடைத்தது திருப்தியாக இல்லாமல் இருந்தது ஆகிய காரணங்களினாலும் உள்ளூரில் அவர்களுடைய குற்றப்பத்திரிகைகள் அல்லது போலீஸ் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய போலீஸினால் தரப்படும் அவர்கள் குற்றங்கள் எதுவும் செய்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான பதிவுகள் திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு அந்த குடியுரிமை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. முன்பெல்லாம் ஒரு சீரியஸ் கிரைம் என்று சொல்லக்கூடிய கொலை, கொள்ளை அல்லது வேறு விதமான விடயங்களில் கவனம் செலுத்தி வந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் 2017 சாதாரணமாக ட்ரிங்க் அண்ட் டிரைவ் என்று சொல்லக்கூடிய குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது அல்லது குடும்ப வன்முறைகள் அல்லது வேறு விதமான அடிதடிகள் காரணமாக போலீஸ் பதிவு இருக்குமானால் குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது.
இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஒருவர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்த பிறகு அவருடைய பரிசீலனை நடைமுறையில் பல விடயங்கள் மிகவும் ஆழமாக பரிசீலிக்கப்படுவதாக நீங்கள் கூறினீர்கள். உதாரணத்திற்கு டொமஸ்டிக் வயலன்ஸ், அடுத்தது ட்ரிங்க் டிரைவிங், இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன்.
குடும்ப வன்முறைகள் என்று சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் அது கணவன் மனைவி கிடையில் ஒரு அடிதடி, அதன் காரணமாக மனைவி மீதோ அல்லது குழந்தை மீதோ அவர் கையை ஓங்கியோ அல்லது காயப்படுத்தியோ அல்லது பொருட்களை உடைத்தோ அடிதடியில் ஈடுபடும் போது அது பதிவாகின்றது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வன்முறைகளை அவர் செய்திருந்தால் அது கட்டாயம் உங்களுடைய போலீஸ் பதிவில் இருக்கும். அசால்ட் ஒகேஷனிங் ஆக்சுவல் பாடிலி ஹார்ம் ஆர் கிரீவியஸ் பாடிலி ஹார்ம் என்று தீவிரமான காயப்படுத்தல் அல்லது உண்மையான காயப்படுத்தல் என்று அந்த வகைக்குள் அடங்கும் அந்த கிரைம், அந்த குற்றம் பதிவு செய்யப்படும். ஏற்கனவே அது தொடர்பான ஒரு வழக்கும் இருந்திருக்கின்றது. ஒருவருக்கு 18 அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அவர் சண்டையில் ஈடுபட்டதால் 18 நன்னடத்தை முறி என்று சொல்லக்கூடிய குட் பிஹேவியர் பாண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப வன்முறைக்காக வேண்டி. அதன் பிறகு அவர் திருப்பி சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் அவருடைய குடியுரிமை விண்ணப்பம் வந்து திருப்திகரமாக இல்லை என்று கருதப்பட்டு அவருக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை. நல்ல நடத்தை என்ன என்று எந்த ஒரு சட்டத்திலும் வரையறுக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வழக்குகளை பொறுத்து அந்த நன்னடத்தை தீர்மானிக்கப்படுகின்றது. இது ஒன்று. அதே சமயம் சீரியஸ் கிரிமினல் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய மிக தீவிரமான குற்றங்களே கவனத்தில் கொள்ளப்பட்டு வந்த காரணத்தினால் முன்பெல்லாம் இது ஒரு பெரிய விடயமாக இருக்கவில்லை. ஆனால் பின்னர் வந்த காலத்தில் அதிகமாக குடும்ப வன்முறைகள் நிகழ்ந்த காரணத்தில், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் நிரந்தர வதிவிடத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கூடுதலான குடும்ப வன்முறைகளில் ஈடுபட்ட காரணத்தினால் சின்ன சின்ன சண்டைகளில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸையும் வந்து குடியுரிமை வழங்குவதற்கு கருத்தில் கொள்ள ஆரம்பித்தார்கள்.
இன்னொரு விடயம் நீங்கள் கூறினீர்கள், அதாவது டிராஃபிக் அஃபென்சஸ், மற்றது ட்ரிங்க் டிரைவிங், இவைகளும் எந்த வகையான பாதிப்புகளை இந்த குடியுரிமை பரிசீலனையில் ஏற்படுத்துகிறது?
குடும்ப வன்முறைகள் தொடர்ந்து டேஞ்சரஸ் டிரைவிங் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான டிரைவிங், அதாவது ஆபத்தாக ஒருவர் வாகனம் ஓட்டி அவரால் ஒரு உயிருக்கு தீங்கோ அல்லது உடைமைகளுக்கு தீங்கோ வரக்கூடிய அளவுக்கு ஒருவர் நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவருடைய குடியுரிமையும் வழங்கப்பட மாட்டாது. இது தவிர driving while under influence of drugs and alcohol, அதாவது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் அல்லது வேறு போதைப் பொருள்களை பயன்படுத்தி விட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் அவர்களும் கருத்தில் கொள்ளப்படுவார்கள். மூன்றாவதாக possession of trafficking drugs or controlled substances என்று சொல்லக்கூடிய ஒருவர் போதைப் பொருள்களையோ அல்லது வைத்திருக்க கூடாது என்று சொல்லப்பட்ட பொருட்களையோ வாகனத்தில் வைத்து கொண்டு வாகனம் ஓட்டி பிடிபடுபவர்களும் இந்த குடியுரிமைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். குறிப்பாக 2017 ஒரு வழக்கு நடந்தது. முதல் முறை $318 ஒரு டிராபிக் லைட்டில் அவர் வந்து அந்த வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதற்காகவும், பிறகு கொஞ்ச காலத்திலேயே அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் அவருக்குள்ள அந்த தகுதியை அவர் இழந்தார். பிறகு அடுத்த வருடம் இதெல்லாம் கிட்டத்தட்ட நடக்குது, அடுத்த வருடம் திருப்பி ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு சென்றிருக்கின்றார். இப்படி தொடர்ச்சியாக ஃபைன் தவிர பலவிதமான குற்றங்களை அவர் இழைத்து கொண்டே வந்ததனால் அவருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டுள்ளது.
குடியுரிமை திணைக்களம் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கின்ற பொழுது அவர்களுடைய முடிவை நீங்கள் மேன்முறையீடு செய்யலாமா? அந்த நடைமுறையை சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக செய்யலாம். அவர்கள் எதை கொண்டு அதை தீர்மானிப்பீர்கள் என்றால், அந்த நீங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றம் நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்பதற்கு முதலிலே கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அந்த குற்றம் சீரியஸ் ஆர் மைனர், அதாவது மிக தீவிரமானதோ அல்லது சாதாரணமான ஒரு குற்றமா என்று பார்ப்பார்கள். பிறகு அதே குற்றத்தை பேட்டர்ன்ஸ் ஆஃப் த ஒஃபென்சஸ் இன்வால்வ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி திருப்பி செய்திருக்கிறீர்களா என்று பார்ப்பார்கள். ஒரு குற்றத்திற்கும் அந்த அப்ளிகேஷன் சிட்டிசன்ஷிப் குடியுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் காலத்துக்கு இடையில் எவ்வளவு காலம், 8 வருடத்துக்கு முன்பு ஒரு குற்றம் செய்திருக்கின்றீர்கள் என்றால் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்கள் கருத்தில் கொள்வார்களோ, இடையில எந்த குற்றமும் செய்யவில்லை என்று. அடிக்கடி செய்த இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி செய்திருக்கீங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி செய்திருக்கின்றீர்கள் என்றால் அது கொஞ்சம் பிரச்சனை தான். அதை தவிர நீங்கள் குற்றம் செய்ததுக்கு பிறகு அந்த குற்றத்திற்காக வருந்தி இருக்கின்றீர்களா, உங்களுடைய நடத்தை வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை இனிமேல் செய்யாமல் நிறுத்துவதற்கு என்ன முயற்சிகளை செய்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் பார்ப்பார்கள். அதை தவிர எந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த குற்றத்தை செய்திருக்கின்றீர்கள், ஜஸ்டிஃபைங் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு அவசரமாக உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உடல்நிலை சரியில்லை, நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலையில், மருத்துவமனைக்கு போகும்போது வேகமாக காரை ஓட்டிவிட்டீர்கள் என்று அதற்குரிய உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த குற்றங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கோர்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொடுத்திருக்கும், இந்த பிணையில் இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கோர்ஸுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் செய்து அதற்கு பிறகு அந்த குற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டீர்களா என்று பார்ப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் கணித்துத்தான் உங்களுக்கு குடியுரிமை வழங்குவார்கள்.
இப்பொழுது நீங்கள் இதுவரை கூறியதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியில் இருக்கிறது இல்லையா?
நல்ல குடிமகனாகவும் நல்ல குடிக்காத மகனாகவும் இருக்கிறேன்.
மிக்க நன்றி டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே. பெரிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி. வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil